இன்னைக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு வெட்கப்படுதல், எம்பாரஸ்ட் என்ற தலைப்புல செய்தி பார்க்க போகிறோம். வெட்கப்படுதல் என்றால் அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறதால், ஒரு காரியத்தை குறித்து நம்ம தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது அது நமக்கு வந்து என்ன பண்ணுது, வெட்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்ம ஒரு காரியத்தை குறித்து பேசும் பொழுதோ அதை குறித்து விவாதிக்கும் பொழுதோ அதுக்கான தெளிவான காரியத்தை நம்ம தெளிவான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது நிச்சயமற்றவர்களாக காணப்படும் பொழுது அது நமக்கு வந்து அந்த இடத்திலே நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கிற காரியத்தை குறித்து தெளிவாக இருக்கும் பொழுது, எவருடையமாவது நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதோ அதை விவாதிக்கும் பொழுதோ அது நிச்சயம் உடையவர்களாக இருக்கும் பொழுது அங்கு நம்ம வந்து வெட்கப்பட வேண்டியதில்லை என்று பார்க்கிறோம். இதுதான் வந்து இந்த எம்பாரஸ்ட் மொமெண்டாக இருக்கும் சில நேரங்களில். அதுக்கு வந்து நம்ம நிச்சயம் இல்லாதவர்களாக காணப்படும் பொழுது அது நமக்கு வந்து வெட்கப்படும்படியாக அது செய்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை குறித்து நம்ம நிச்சயத்தோடு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்க்கிறோம். இப்பொழுது வந்து உலக மக்கள் வெட்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வார்த்தையை அவர்கள் அறிந்து கொண்டிருந்தாலும் அதை சரியான முறையில அறிந்து கொள்வதில்லை. அதுல வந்து ஒரு கிளியர் பிக்சர் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்களா என்று கேட்கும் பொழுது அவன் தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டாலும் அவன் என்ன பண்ணான், அவன் வந்து வார்த்தையை நம்ம கேள்வி கேட்டாலோ அல்லது நீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாயா என்று கேட்டாலோ அவன் என்ன பண்ணுறான், அங்கு வெட்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் அதை குறித்து நிச்சயம் இல்லாதவனாக காணப்படுகிறான். இப்பொழுது நம்ம இடத்துல வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை பற்றிய அந்த முழு வெளிப்பாட்டை நம்ம பெற்றிருக்கும் பொழுது, அந்த நிச்சயத்தை நம்ம உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா.
ஆமென்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வந்து தேவனிடத்தில் இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது வார்த்தை என்னது, மாம்சமாகி அது நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் வந்து இப்பொழுது நமக்கு மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய உள்ளத்திலே அவர் வந்து பரிசுத்த ஆவியானவராக நம் மத்தியிலே காணப்படும் பொழுது நாம வந்து அதை குறித்து வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இல்லை என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக சபைகள் என்ன பண்றாங்க, தங்களை வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அவர்களிடத்தில் அது என்னது, உண்மையான வந்து வார்த்தை இல்லாதபடினாலே, தேவன் அவர்கள் மத்தியிலே இல்லாத காரணத்தினாலே நம்ம அதை குறித்து டீப்பா பேசும் பொழுது அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, வெட்கப்படுகிறார்கள் என்று பார்க்க. ஆனா கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளும் போது மட்டும் என்னது, ரொம்ப கம்பீரமாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ரொம்ப வந்து நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் வந்து அவர்கள் வந்து அவருடைய அந்த தெய்வீக சுகம் அளித்தலை குறித்து நம்ம கேட்டாலோ அல்லது அவர் வந்து சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் பொழுது அறிவிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, வெட்கப்படுகிறார்கள் என்று பார்க்க. தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படும் பொழுது தேவன் அவர்களுக்குள் இல்லை என்பதுதான் வந்து கருத்தா இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனோடு நம்ம வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல காணப்படும் பொழுது, அவரோடு நம்ம ஐக்கியப்படும் பொழுது அதை குறித்து நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை குறித்து நம்ம என்னது, அதிக சந்தோஷம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதிக நிச்சயம் உள்ளவர்களாக காணப்படும் பொழுது அந்த வார்த்தை நம்ம இடத்துல வரும்போது அது அநேகத்துல நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். பரிசுத்தாவியை பெற்றிருக்கும் பொழுது ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது என்ன அது, அந்த ஆத்மா மேல வந்து ஒரு ஆத்மா பாரம் வருகிறது. அவர்களை என்ன பண்றோம், அவங்களிடத்துல நம்ம சத்தியத்தை சொல்லுகிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இன்னும் வந்து தெய்வீக சுகம் அளித்தலை குறித்து அவங்க கிட்ட சொல்றோம். சபை குறித்து, சபை விசுவாசிகள் எப்படியாக இருக்கிறார்கள், அப்படியாக நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுகிறோம்னு பாக்குறோம். ஒரு உண்மையான பரிசுத்தவான் வந்து, பரிசுத்த ஆவியை பெற்றவன் வந்து எப்பொழுதுமே வந்து பரிசுத்த சிந்தையோடு காணப்படுகிறான். அவன் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறனாகவே அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது அநேக பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் வந்து ஒரு நாளும் அவர்கள் வந்து தேவனை குறித்து அவங்க சொல்றதுக்கு அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கர்த்தர் உரைக்கிறாவதாவது என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த வார்த்தையை அவங்களுக்கு முதலாவது உச்சரிக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது, முதலாவது தேவனிடத்திலிருந்து அவர்கள் செய்தியை பெறுகிறார்கள். டைரக்டாக வந்து அவர் வந்து தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் செய்தியை பெறும் பொழுது, அந்த மெசேஜை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையிலே அதிக நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது, தேவனிடத்துல வரும்பொழுது. தேவன் எவ்வளவேனும் பொய் உராத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த வார்த்தையானது 100% உண்மை என்பதை அவர்கள் உணர்ந்து அதற்கு என்ன பண்றாங்க, தங்களை முழுமையாக தாழ்த்துகிறார்கள். அதுக்கு அது மட்டுமல்லாமல் அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு முழுமையாக தங்களை வந்து கீழ்ப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க கர்த்தர் உரைக்கிறாதாவது என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, அது கர்த்தருடைய அந்த ஸ்தானத்துக்கு அவர்கள் போறாங்க. ஏன்னா வந்து சொல்லுகிற வார்த்தை வந்து அது மனுஷனுடைய வார்த்தையாக இல்ல, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கு.
ஆமென்.
ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை வரும்பொழுது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லும் பொழுது அது அந்த மனுஷனுடைய சொந்த கருத்து கிடையாது, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் வந்து அந்த டெம்பரவரியாக அது வந்து கர்த்தருடைய ஸ்தானத்துக்கு அவன் செல்லுகிறான் என்று பாக்குறோம். தேவன் என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு வாட்டி நேரடியாக அவர் வந்து இறங்கி வந்து மக்களிடத்திலே வந்து ஒரு மெசேஜை கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்றா, ஒரு தீர்க்கதரிசியை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல செய்தி வரும் பொழுது அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான், ஜனங்களுக்கு அதை சொல்லும் பொழுது அது ராஜாக்களுக்கு கொண்டு சேர்க்கிறான். அவன் மெயினாக வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் இடத்துல அவங்க வார்த்தையை கொண்டு சேர்க்கிறது வந்து இந்த தீர்க்கதரிசிகளோட வேலையாக இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா ஒரு பெரிய ராஜாக்கள் இடத்துல போய் அவர்கள் தீர்க்க தரிசனம் முறைக்கிறார்கள். இன்னும் வந்து அநேக பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அங்க வேதபாக பரிசெயல்களிடத்திலயும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஸ்தானத்துல பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவர்களிடத்துல வந்து இந்த தீர்க்க தரிசிகள் போய் அங்க செய்தியை சொல்லும் பொழுது அநேக முறை என்ன பண்ணுது, அது அந்த ராஜாக்களுக்கும் சரி அந்த ஜனங்களுக்கும் சரி இன்னும் வந்து ஆசாரியர்களும் கூட ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த தீர்க்கதரிசி வார்த்தை வந்து அவங்களுடைய செயலுக்கு விரோதமாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு மனுஷனானது பெரிய ஸ்தானத்திலே காணப்படும் பொழுது, ஒரு ராஜாவாக அவன் இருக்கிறான் என்றால் கர்த்தர் அவனை ராஜாவாக நியமிக்காமல் அவன் வந்து ராஜாவாக முடியாது. ஒருத்தனை வந்து ஆசாரணியாக நியமிக்காமல் அவன் ஆசாரணியாக முடியாது என்று பார்க்கிறோம். அதனால வந்து அவன் பெரிய ஸ்தானத்துக்கு போகும் பொழுது இன்னும் அதிகமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதிக பக்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை வந்து வரும் பொழுது அவர்கள் வந்து அங்க வெட்கப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவங்களுடைய நிலைமையை அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையானது அம்பலப்படுத்தும் பொழுது அவர்கள் வந்து தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை ஒரு நிலையை அடையும் பொழுது அவர்கள் வந்து வெட்கப்பட்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால வந்து ஒரு தீர்க்கதரிசியானவன் என்று வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவன் என்னது, தேவனுடைய வார்த்தையை உடையவனா இருக்கான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையானது எவ்வளவு வேணும் வந்து அது பொய்யாக இருக்காது, அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் என்று பார்க்கிறோம். அவன் பரிசுத்தாவியை வந்து பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்து அந்த ஆவியிலே உரைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது வந்து எத்தனை முறை யார் எத்தனை முறை சொன்னாலும் அந்த வார்த்தையானது அது முழு நிச்சயமுடையதா இருக்கிறது, அது நிச்சயமாக நிறைவேறும் என்று பார்க்கிறோம். இப்பொழுது கடைசி காலத்தில் நமக்கு வந்து வில்லியம் மேரியம் பிரன்ஹாம் இந்த ஏழாம் சபை தூதனாக அவர் காணப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவரிடத்துல வந்தது. அவர் என்ன செய்கிறார், அந்த வெளிப்பாட்டை வந்து ஷேர் பண்ணும் பொழுது மக்கள் ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது அது என்னது, இப்பொழுது வந்து போதகருக்கு வந்து போதகர்களிடத்துல இருந்து என்னது விசுவாசிகளிடத்துல வருது, விசுவாசிகளிடத்துல இருந்து இன்னொருத்தருக்கு வந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை வந்து இப்படியாக கண்டினியூட்டியா வந்து கலப்படம் இல்லாமல் வரும் பொழுது அந்த வார்த்தை எத்தனை பேர் மூலமாக அது பிரயாணம் செய்தாலும் அதுக்கு வந்து ஒரு துளியும் வந்து அந்த பவர் வந்து குறைந்து போவதில்லை என்று பார்க்கிறோம். ஏன்னா அது வந்து என்னது, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையை குறித்து நம்ம வந்து சொல்ற போது அதுக்காக நம்ம வந்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி கிட்ட இருந்து வார்த்தை வருகிறது, ஒரு போதகர் அதை பிரசங்கிக்கிறதுக்கு வந்து வெட்கப்படக்கூடாது. இன்னைக்கு அநேக நிறைய போதகர்கள் என்ன பண்றாங்க, பிரண்ணாமுடைய வார்த்தையே வந்து அதுல சட்டத்துல ஓட்டை கண்டுபிடிக்கிறது போல அவர்கள் தங்களுக்கு சௌகரியமான காரியங்களை வந்து அதை பிடித்து கொண்டு அதை பிடித்து கொண்டு அது சபைக்கு அறிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவங்களால என்ன பண்ண முடியல, பெர்ஃபெக்டாக அந்த வார்த்தைக்கு தங்களை வந்து ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. உலகத்துக்கும் அவர் உத்தவேஷம் தரிக்க வேண்டும், ஆனா அதே சமயத்துல கிறிஸ்தவனாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து அவங்க இருக்கும் பொழுது அவங்க அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அநேகர் காணப்படுகிறார்கள். அவர்களிடத்துல வந்து உண்மையான வார்த்தை உண்மையான பசுத்தாவியை பெற்றவன் வரும் பொழுது அவனுக்கு முன்பாக அவர்கள் வந்து வெட்கப்பட்டு போகும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று பார்க்கிறோம். ஆனா உண்மையான பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷன் என்ன பண்றான், வார்த்தையை வந்து என்னது உள்ளதை உள்ளது என்று அவன் வந்து சொல்லும் பொழுது அதை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தைக்கு தன்னை முழுமையாக வந்து ஒப்பு கொடுக்கிறான் என்று பார்க்கிறான். அதுதான் வந்து தேவன் வந்து ஒரு மனுஷனிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று பார்க்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷன் வந்து எவ்வளவோ அவன் உயர்ந்தாலும் அவனை வந்து தேவன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா அவனை வந்து உலக பிரமாணமாக உயர்த்தும் பொழுதும் அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் அவன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வளர்றானோ உலக பிரமாணம் வளர்றானோ அதே போல ஆவிக்குரிய ஜீவத்துல அதை விட வந்து அதிகமாக அவன் வளர வேண்டியதா இருக்கிறது என்று பாக்குறோம். எல்லா இடத்துலயும் வந்து தேவனை குறிச்சு அவன் சாட்சி சொல்லுகிறவனா இருக்க வேண்டும். ஆமென். நாம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால என்னது, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது வந்து அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கும். அது தேவனுடைய வந்து பெர்ஃபெக்ட் வேர்டாக இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறது என்ற நிச்சயத்தை நம்ம உடையவர்களாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முழுமையாக நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம் என்று பார்க்கிறோம். இப்போ வாசிக்கப்பட்ட வேதவசனத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய ஜீவனை காட்டிலும் வந்து இது ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்மளுடைய ஜீவன் ஆனது 35 வசனத்தை வாசிப்போம்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான்.
தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் வந்து அதை எழுந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே பார்க்கும் பொழுது வாழ்வதற்கென்று கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கும் பொழுது அதற்கு அதிக வந்து மேன்மை பாராட்டி கொண்டு தன்னுடைய ஜீவனை வந்து அதிகமாக விரும்புகிறவன் என்ன பண்றான், அதை இழந்து போகிறான் என்று பார்க்கிறோம். ஆனா வார்த்தைக்கென்று தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை பார்க்கலும் வந்து அதிகமாக அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் தன் ஜீவனை வந்து இழந்து போகிறவன் வந்து என்ன பண்ணாது, தன்னை ரட்சித்துக் கொள்கிறான். இந்த சரீரத்தை நம்ம வந்து ரட்சித்துக் கொள்ள முடியாது. இந்த சரீரமானது ஒரு நாள்ல வந்து அழிந்து போகிறதாக இருக்கிறது. உருவாக்கப்பட்டதே வந்து அழிவுக்கென்று உருவாக்கப்பட்டிருக்க இந்த சரீரம், இந்த சரீரம் ஒரு நாள்ல அழிந்து போகும். ஆனா இந்த ஆத்மா, உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா வந்து அது அழியாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம வந்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று பாக்குறோம். எவ்வளவு நாள் ஒரு மனுஷன் இருந்தாலும் 80 வரைக்கும் அவன் வந்து இருக்க முடியும். இன்னும் 80 மேல ஒரு மனுஷன் வந்து உயிரோட இருந்தா அவன் என்ன ஆகும், அவனுக்கு வந்து அதிகமான ஒரு சுமையை அவன் சுமக்க வேண்டி இருக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்திலே அவன் வாழ்வது வந்து மிகவும் வந்து கடினமான ஒரு சூழ்நிலையாக அவனுக்கு காணப்படும். அப்படியாப்பட்ட ஜீவியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நம்ம வந்து என்னது, நம்மளுடைய சோலுக்கு வந்து அதிகமான ஒரு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ வந்து நம்மளுடைய ஆத்மாக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கொடுக்கும் பொழுது நம்ம என்னது, காத்துமா வந்து ரட்சிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து அந்த சுவிசேஷத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றார், நமக்கு பசுத்தாவே கொடுக்கிறார். ஆமென். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது என்னது, அவன் வந்து மற்ற காரியங்களுக்கு விட்டு என்ன பண்றது, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று அவன் வந்து முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவன் வெட்கப்படாமல் காணப்பட வேண்டும் என அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். ஒருத்தனுக்கு வந்து பரிசுத்தாவியை பெற்றிருக்கும் பொழுது வார்த்தையானது அவனிடத்துல வரும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கிறதுக்கு வந்து வெட்கப்படக்கூடாது என்று பார்க்க, அப்படி வெட்கப்படும் பொழுது என்ன ஆகும், அந்த கடைசி 38 வசனத்தை வாசிப்போம்.
ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார்.
பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான உலகமாய் இருக்கிறது. இந்த மோசமான உலகத்திலே நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது இன்னைக்கு முழுமையாக வெளிப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய கிஃப்டாக இருக்கிறது. உலக மக்களுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அந்த ஐஸ்வர்யத்தினால இந்த ரெவலேஷனை வாங்க முடியாது என்று பாக்குறோம். அதனால நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த விபச்சார சந்ததியார் மத்தியிலே வந்து நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையை நம்ம இடத்துல வரும் பொழுது அதை குறித்து வெட்கப்படும் பொழுது மனுஷகுமாரன் வந்து அவருடைய வருகையின் நாளிலே வந்து நம்மளை குறித்து வெட்கப்படும் பொழுது கைவிடப்படுவீர்கள் என்பதை தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வசனத்தை குறித்து, அவர் வார்த்தையை குறித்து ஒருவன் வந்து வெட்கப்படும் பொழுது அவன் கைவிடப்படும் ஒரு சூழ்நிலைக்கு போகிறான், போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். தேவனுடைய வருகை வரும் பொழுது அவன் வந்து கைவிடப்பட்டு போவான் என்று பார்க்கிறோம். அதனால என்னது, தேவனுடைய வார்த்தையானது எவ்வளவு நம்ம நிச்சயமாக இருக்கிறோம் என்பதை வந்து நம்மளுடைய கிரியையானது வெளிப்படுத்துகிறது. ஃபெய்த் இருக்கிறது, நமக்கு விசுவாசம் இருக்கிறது வார்த்தையில. அந்த விசுவாசம் எப்படி உறுதி செய்யப்படுகிறதுனா நம்மளுடைய கிரியையினாலே அது